நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ரீட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபியோனா மார்ட்டின் அவர்களை இன்று சந்திக்கிறோம்.
ஹலோ, லவ்லி டு பீ ஆன் யுவர் ப்ரோக்ராம்.
ரீட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த லிபரல் கட்சி உறுப்பினர் கிரெய்க் லாண்டி அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்றதாக அறிவித்து ஃபியோனா மார்ட்டினை புதிய வேட்பாளராக அறிவித்த போது அனைவரினதும் விருப்பத்தேர்வு அவரென்று சொல்லப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டி, அவருக்கு முன்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கிரெய்க் லாண்டி, அதற்கு முன்னர் இருந்த ஜான் மர்ஃபி ஆகியோர் தமிழர்களுடன் நெருக்கமாக பழகி வந்தார்கள். பல தமிழ் நிகழ்ச்சிகளில் அவர்களை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஃபியோனா மார்ட்டின் அவர்களை தமிழ் சமூக நிகழ்ச்சிகளில் அதிகம் காண முடிவதில்லையே என்று கேட்டதற்கு,
Well, actually, since my election last year, I've had a very interesting run.
20 மாதங்களுக்கு முன்னர் தான் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருந்ததாகவும், பல இந்திய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளதாகவும், ஆனால் கோவிட்-19 காலத்தில் பெரிதாக நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற முடியவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டிய ஃபியோனா மார்ட்டின், அண்மையில் கூட இந்திய கலாச்சார சமூகங்களை நேரடியாக சந்தித்து அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டதாகவும் கூறினார்.
Fortunate enough to receive a sari from one of our cultural leaders in the local community. But obviously COVID does restrict what we can do. Yesterday, I was fortunate to have a round table with the group of Indian Australian cultural leaders, which was fantastic. So I got to hear how the Indian Australian community are coping. So we've done quite a bit of work with the Indian Australian community, and I really enjoy connecting with you all.
சிட்னியில் வசிப்பவர்களுக்கு ஃபியோனா மார்ட்டினை ஓரளவாவது தெரிந்திருக்கும். ஆனால் எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு நாடு முழுவதும் ஒலிபரப்பப்படுவதால் அறிமுகமாக, மனநல மருத்துவராக கடமையாற்றியவர் ஏன் அரசியலுக்குள் நுழைந்தார் என்பது குறித்தும், அரசியலில் ஈடுபாடு எங்கிருந்து வந்தது என்றும் கேட்டிருந்தோம்.
From a very young age, I was interested in politics. And it was my mother, in fact, who first got me into politics when I was about 16 years old.
தான் 10 வயதில் இருந்தபோது தனது தாயார் உள்ளூர் அரசியலில் ஈடுபட வைத்ததாகவும், அரசியலில் ஆர்வம் இருந்தாலும் அதை ஒரு முழுநேர தொழிலாக செய்வதற்கு நோக்கம் இருக்கவில்லை என்றும் கூறிய ஃபியோனா மார்ட்டின், மனநல மருத்துவராக பல வருடங்கள் கற்று தேர்ச்சி பெற்று மனநல மருத்துவ சேவை வழங்கும் ஒரு நிறுவனத்தை நிறுவி இயக்கி வந்ததாகவும் கூறினார். ஒரு மருத்துவராக பணியாற்றியதாலும், நிறுவனம் ஒன்றை இயக்கி வந்ததாலும் நாடாளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட முடிகிறது என்றும் அவர் கூறினார்.
In politics and democracy. And so I went on to study government and public administration at the University of Sydney. That was my first degree. And I also joined the Young Liberal Movement, of which I was involved in from about 18 years old onwards. So I'm not new to politics. However, I did think that when I was younger, that it wasn't a career for me, that it was more of a hobby and something to be involved in. I wasn't necessarily aspiring to be a politician when I was 18 years old. I really was very passionate about becoming a health professional and in particular mental health. And I thought that I could make a very big contribution as a psychologist. And so that's what I ended up doing. I went on to pursue many, many years of study and training to become a registered psychologist. And I practiced for almost 20 years and ran my own clinic. So I had a small business, which I think is very good experience. And to bring that experience into the parliament, it's very helpful. But I often talk about my experience as a psychologist and that the fact that I understand people's stories. I mean, having spoken to people firsthand about trauma that they've gone through, I have that insight from the front line. And I think that really helps when you're a politician to have real life experience and to have a profession and to run a small business. I understand what these policies we devise in Canberra mean on the ground in people's small businesses, be that a grocery store, a health service or a restaurant or cafe.
அவரது அனுபவத்தின் அடிப்படையில் அரசியலில் ஈடுபட விரும்புவர்கள் சிறுவயதிலேயே ஈடுபடுவதை ஊக்குவிப்பாரா என்று கேட்டதற்கு,
Not necessarily, no. I think that it's just about really loving.
அது அவசியம் இல்லை என்று கூறிய ஃபியோனா மார்ட்டின், பல்வேறு பிரச்சனைகளையும் சரியாக அணுக அரசியல்வாதிகள் அனைத்து தரப்பினரது வாதங்களையும் அவதானமாக கேட்க வேண்டும் என்றும், அதற்கு வேறு துறைகளில் முன் அனுபவம் உதவும் என்றும் கூறினார்.
You really need to have those traits to want to be a politician. And being listening, I think the most important skill is to be able to listen to people's views. And to be able to collect data, you know, to be able to understand that everyone's voice is important. And when we meet in Parliament, we're representing people's views. And I think it's important to be able to take, you know, if there's so many people in your electorate that have a very strong view on a particular issue, that we're able to voice that in parliamentary meetings, policy committee, or in the actual chamber itself through a speech. So it's very important that you believe in democracy, that you are passionate about Australia, care about Australians, and ultimately listen to what people say.
SBS Tamil, நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் ரீட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபியோனா மார்டின். தற்போது COVID-19 தடுப்பூசி நாட்டில் மக்களுக்கு போடப்பட ஆரம்பித்துள்ளது. ஒரு சிலர் தடுப்பூசி போட்டுக்கொண்டால் ஆட்டிசம் போன்ற வேறு வியாதிகள் தோன்றக்கூடும் என்று எச்சரித்து தடுப்பூசி போடக்கூடாது என்று வாதிக்கிறார்கள். அது குறித்து ஒரு மனநல மருத்துவராக Fiona Martin enna kooruvar endru kettadhukku.
The research that's been conducted on that and its link to autism has been debunked. So all the academics in the field of autism strongly have proven there is no link between the MMR vaccine and autism. So that's been well published in the research, and if you speak to
இது குறித்து பல ஆராய்ச்சிகள் நடந்துள்ளதாகவும் தடுப்பூசிக்கும் ஆட்டிசத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் கூறிய Fiona Martin, தடுப்பூசி பாதுகாப்பானது என்று டிஜிஏ ஆராய்ந்து மக்களுக்கு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்திய பின்னர்தான் வழங்குகிறது என்றும் தடுப்பூசி கட்டாயமாக்கப்படவில்லை என்றும் கூறினார்.
Australian government has secured 20 million doses of the Pfizer vaccine and the AstraZeneca vaccine is currently going through that process. So I trust that TGA is able to make the right decision for the health and well-being of all Australians.
நாட்டில் புதிதாக குடியேறியவர்கள், குறிப்பாக புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் அகதிகள் குறித்த அரசின் கொள்கைகள் பலத்த விமர்சனத்துக்குள்ளாகி இருப்பது குறித்து கேட்டதற்கு,
Well, I think Australia has one of the most generous humanitarian programs in the world. We do more than most to assist and resettle genuine refugees in need of protection. The success and the breadth of our humanitarian program is only possible if we make
மற்றைய பல வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஆஸ்திரேலிய அரசு அதிக அளவிலான அகதிகளை உள்வாங்குகிறது என்பதை சுட்டிக்காட்டி புகலிடம் கோருபவர்கள் அதற்கான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அரசு அதன் கொள்கைகளை தொடர்ந்து பரிசீலித்து வருகிறது என்றும் கூறினார்.
Also fulfills its international obligations by offering protection to non-citizens who are already in Australia. And people applying for a protection visa in Australia must be found to be a refugee or engage in complementary protection and meet all other visa requirements for visa to be granted. I think Australia has a very fair policy, and as I said, I think that we've done very well. I understand that there were 11,521 offshore humanitarian granted between 2019 and 2020. And things have changed. Obviously, COVID has impacted all countries around the world, and we're still working through that. So things are constantly being reviewed. But I do believe that Australia has one of the most generous humanitarian programs, and we do genuinely try to resettle refugees in need of protection. So I feel confident knowing that.
அவருக்கு நன்றி கூறி விடைபெற்றபோது,
You're very, very welcome. I really enjoy working with the Indian and Sri Lankan community in REID. I'm very proud to represent. We have over 10,000 residents of Indian ancestry, 1,500 people of Sri Lankan ancestry in REID. And I've really enjoyed
working. சமூக முன்னேற்றத்திற்காக அரசு வழங்கும் நிதி உதவியை ஓம்புஷ் தமிழ் கல்வி நிலையத்திற்கும் ஒரு கோயிலுக்கும் பெற்றுக் கொடுப்பதில் தான் முன்னின்று உழைத்ததை சுட்டிக்காட்டி தமிழ் சமூகத்துடன் சேர்ந்து பயணிப்பது தனக்கு மகிழ்ச்சி தருவதாகவும் ரீட் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தான் அதை தொடர விருப்பதாகவும் கூறி Fiona Martin அவர்கள் எம்மிடமிருந்து விடைபெற்றார்.
With the community in my electorate is home to the Tamil Study Centre in Homebush, which you might be familiar with. We delivered just under $50,000 through the Community Languages Multicultural Grants to the school recently. We want people to be able to keep connection to their ancestries, culture and history through language. It's also important to me for people to be able to pass on their language to their children for future generations. I've also secured $135,000 of federal funding for an upgrade to the temple security system through the Morrison Government Safer Communities Grant, and a further $19,000 through the Morrison Government Stronger Communities Program for a new kitchen. And I enjoy working with the Tamil community, and I look forward to continuing to work with the Tamil community here in Reid and across Australia. Thank you very much.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.